மார்ச் 2010 தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் ஹரிமொழி பகுதியில் எழுதியுள்ள கட்டுரை. பேராசிரியர் என்ற ஆய்வாளர். பேராசிரியர் நாகநந்தி அவர்களை நினைத்தால் பெருகி வரும் நினைவுகளில் எதை தேர்வது என்று புரியவில்லை. அவருடைய குணங்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவை அவருடைய ஆழ்ந்த பரந்துபட்ட அறிவு, ஆய்வுத்திறன், பாரதி, கம்பன், வள்ளுவர் ஆகியோர் மேல் அவருக்கு இருந்த அபாரமான பயிற்சி, கூர்மையான பார்வை, நடுநிலைமை தவறாத ஆய்வு, ஆய்வை மேற்கொள்பவனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதல்ல யாருடைய எழுத்தை படிக்கப் போகிறீர்களோ அவரை பற்றி உங்களுக்கு இதுவரையில் சொல்லப்பட்டுள்ள அத்தனை கருத்துக்களையும் உங்கள் மனதுக்குள் அவரை பற்றி உண்டாகி இருக்கின்ற பிம்பத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த புத்தகத்தை கையிலெடுங்கள் என்பார். பாரதியை பற்றி அவர் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார், இவர் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் அடுக்குவதென்று ஆய்வு. பாரதி என்ன சொல்லி இருக்கிறான்? நாம் தேடும் இலக்குக்கு உட்படும் பாரதியின் எழுத்துப்பூர்வமான விடை எங்கே இருக்கிறது என்பதில் மட்டும்தான் நம் பார்வை நிலைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய அசைக்க முடியாத நிலைப்பாடுகளில் ஒன்றாக இருந்தது. எந்த கருத்தானாலும் முன்முடிவுகளை கையில் வைத்துக் கொண்டு அவற்றுக்கு ஒத்து போகும்படியான சான்றுகளை திரட்டி குவிப்பது எளிது. அது உண்மையை நோக்கி இட்டு செல்லாது. முடிவுகளை தீர்மானித்துக் கொண்டு ஆய்வு களத்தில் இறங்குவது தவறானது மட்டுமல்ல, ஆபத்தானதும் கூட. தன்னுடைய முன் முடிவுகளுக்கு சான்று தேடி அவற்றை மக்கள் முன்னால் சமர்ப்பிக்கும் ஆய்வாளன் தன்னையும் மக்களையும் சேர்த்து ஏமாற்றுகிறான் என்பது அவருடைய தீர்மானமான கருத்து. ஆய்வில் ஈடுபடத் தொடங்கும் போது மனம் நிச்சலனமாகவும் சார்பற்றதாகவும் இருக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு ஆய்வாளனும் முதலில் செய்ய வேண்டிய பயிற்சி என்று சொல்லுவது அவர் வழக்கம். இப்படியே கேட்டு கேட்டு பழகியதாலோ என்னவோ முன் முடிவுகளை தீர்மானித்துக் கொண்டு புத்தகத்தை கைபோன போக்கில் புரட்டி தன் முடிவுகளுக்கு இசையும் சாயலுள்ள கருத்துக்களை தேடி எடுத்து தொகுத்து ஆய்வு கட்டுரைகளை அலங்கரிக்கும் போக்கே வழக்கமாகிவிட்ட இப்போதைய சூழலில் எந்த ஆய்வாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேர்ந்த ஆய்வாளர் செய்ததாயினும் சரி, நாமும் ஒருமுறை அவருடைய முடிவுகளை எல்லாம் நம்முடைய துலாக்கோலில் இட்டு நிறுத்த பிறகே ஒப்பவோ மறுக்கவோ என்னால் முடிகிறது. இந்த அணுகுமுறை அவரிடம் கற்றது. தென்றல் தொடரில் ஆராய்ச்சிகளும் பிறாய்ச்சிகளும் என்ற தலைப்பில் ஆய்வின் மேல் ஆய்வு நடத்தியது ஆசிரியரிடம் கற்ற அணுகுமுறை. போலி ஆய்வுகளை அடையாளம் காண வேண்டும். அச்சில் ஒன்றை பார்த்தால் மலைத்து விடாதீர்கள். அதை எழுதியவனும் நம்மை போன்ற ஒரு மனிதன்தான். அவரிடத்திலும் நிறை குறைகளும் அடிப்படை தவறுகளும் அணுகுமுறையில் உள்நோக்கங்களும் இருக்கும். வாய்ப்புகள் உண்டு என்பதை உணருங்கள். பாரதியின் பேரிலோ அல்லது மற்ற எவரின் பேரிலோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் பதற்றம் உண்டாகக்கூடாது. அமைதியாக என்ன சொல்ல வருகிறார் என்பதை வரிவிடாமல் படியுங்கள். அவருடைய குற்றச்சாட்டுக்கு அடிப்படை என்ன, எந்த பகுதியை ஆதாரமாக கொண்டு அவருடைய வாதங்களை முன்வைக்கிறார் என்பதை கவனமாக பாருங்கள். பிறகு அவர் காட்டும் ஆதாரங்களை எல்லாம் ஒருமுறை மூல பாடத்தோடு ஒப்பிட்டு ஆதாரம் காட்டப்பட்டுள்ள பகுதிக்கு முன்னும் பின்னும் படியுங்கள். வேஷதாரியாக இருந்தால் எளிதில் பிடிபடுவான் என்று சொல்லிக் கொடுத்ததே அவர்தான். கற்றுக்கொண்டது, சொல்லிக் கொடுத்தது என்ற பதங்கள் எல்லாம் ஏதோ வகுப்பறையில் அமர்ந்து பயின்றதை போன்ற பிரமையை உண்டாக்கலாம். அப்படி இல்லை. பார்த்து பழகியது நல்ல கைவினைஞன் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அருகில் நின்று கவனித்து கற்றுக்கொள்வதில்லையா? அப்படி அவருடைய மேடை பேச்சுக்களை கேட்டும் பாக்கியவசத்தால் வீட்டில் அமர்ந்து உரையாடியும் ஏதோ நண்பனிடம் பழகுவதைப் போல மிக எளிதாக அவர் தன்னுடைய களஞ்சியத்தை வெகு இயல்பாக திறந்து கொட்டியதிலிருந்து திரட்டி எடுத்துக் கொண்டது என்று சொல்ல வந்தேன். பாரதி, கம்பன், வள்ளுவன் மூன்று பேரும் 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறையே தோன்றும் அபூர்வ கவிஞர்கள் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். வள்ளுவனுக்கு 1000 ஆண்டு கழித்து கம்பன், கம்பனுக்கு 1000 ஆண்டு கழித்து பாரதி. ஆனால் இவர்கள் தோளிலே யாருடைய தோல் உயரம் என்றால் பாரதியின் தோள்தான் என்பேன் என்று அழுத்தமாக வலியுறுத்துவார். கம்பனுக்கும் வள்ளுவனுக்கும் இல்லாத ஒரு பெரும் சுமை பாரதிக்கு இருந்தது. பாரதி காலத்தில் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து காணாமல் போயிருந்தது. அதை மக்களுக்கு மீட்டுக் கொடுத்தவர், மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்றவன். தந்த உப்பரிகைகளில் மட்டுமே பதுக்கப்பட்டும் ரசிக்கப்பட்டுமாக மெல்ல மெல்ல அரண்மனை ஜமீன்தாரர்கள் முற்றத்துக்கு மட்டுமே சொந்தமானதாக மாறிக்கொண்டிருந்த தமிழ் கவிதையை மடைமாற்றி மக்களுக்கு என்று திருப்பிவிட்டவன் என்று சொல்லுவார். பாரதியை பற்றி, பாரதி யார் என்று அவர் பேசியது பற்றி, அவர் வாழ்நாள் முழுவதும் பாரதிக்காகவே வாழ்ந்து பாரதி சொல்லடைவு தயாரிக்கும் முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அவர் இறந்தது எல்லாவற்றையும் சொல்லலாம் தான். அதற்கு முன்னால் அவருடைய விமர்சன தராசு பாரதியையும் விட்டதில்லை என்பதை சொல்ல விரும்புகிறேன். இரண்டு இடங்களிலே பாரதி கவிதைகளில் செய்திப்பிழை இருக்கிறது என்று சொல்ல அவர் தவறியதில்லை. எல்லாவற்றையும் பார்க்கலாம்.